எனவே அப்போ இந்த ஆறாம் உட்பாவில் நமக்கு இலக்கண இயல் நான்காவது சூத்திரத்தில் பசு இலக்கணமும் ஐந்தாவது நூற்பாவில் பாச இலக்கணமும் உணர்த்தப்பட்டு எஞ்சி இருக்கிற எஞ்சிருக்கு பதி இலக்கணம் அங்கே கூறுவது பற்றி ஓத்தியையும் பெறப்படுகிறது. எனவே இவ்வாறு இந்த ஆறாவது நூற்பாவுக்கு அதிகரணம் சூத்திரம் ஓத்து ஆகிய மூன்று இயல்புகளும் நமக்கு பெறப்படுகிறது. எனவே இந்த நூற்பாவில் நாம் இதுவரைக்கு அறிந்த முப்பொருளில் சத்து பொருள் எது அசத்து பொருள் எது என்ற வரையறையை உணர்த்துகின்றார். அந்த வரையறையை உணர்த்தும் முகத்தான் அந்த சத்துக்கு இலக்கணம் சொல்லும்போது யாருடைய இலக்கணமும் அமைஞ்சிருது, சிவபெருமானுடைய இலக்கணமும் வருது. அந்த சொல்ல வந்தது அதுக்காக இல்லை, இதுவரைக்கும் பார்த்த பொருள் எது நிலைத்த பொருள் எது நிலை இல்லாத பொருள் என்பதை விளக்கம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா எது வந்துருது, இறைவனுடைய இலக்கணம் தானே பெறப்படுகிறது. அதனால இந்த முற்பாவில் அசத்துக்கு இலக்கணம் எப்படி சொல்றாரு, ரெண்டு பாயிண்ட் சொல்றாரு. அசத்து எது, ஒன்று உணர்வுரு எனின் அசத். உணர்வுரு என்ற சொல்லுக்கு என்னன்னு பார்த்தோம், சுட்டறிவால் அறியப்படுவது. சுட்டறிவுங்கிறதுக்கு என்ன பார்த்தோம், சுட்டறிவு எது, சுட்டறிவு எதை சுட்ட முடியும், ஏகதேச பொருளை, ஏகதேச பொருளை இட எல்லைக்கு உட்பட்ட பொருளை, கண்ட பொருள். அப்போ அவன் யாரு, அவன் அகண்டிதன். பெருமான் யாரு, அகண்டிதன், வரையற்ற ஒன்று. அதனால வரையறைக்கு உட்படாத ஒருவன் அவனே எந்த அறிவால் அறிய முடியாது. அதனால இந்த சுட்டறிவு என்ற கேட்டகரிக்குள்ள எதெல்லாம் வருது, பாசஞானம் பசிஞானம், பாசஞானம் பசிஞானம் இரண்டுமே சுட்டறிவுதான். ஏன்னா அதுதான் சொல்றார், பாசம் என்பது அது நமக்கு சித்தியார் சிவபிரகாசம் 69வது பாடல் அதுல சொல்றாரு, பல்நிறம் கவரும் தொன்மை படிகள் மீது ஒழியும் பண்மை, மண்ணிலங்கு இயல்பும் தந்த வளர்வை போல் வையம் தன்னகம் பயில் நல் சிச்சடங்களின் தன்மை தாவான் அல்லகம் பிறந்த நிறைந்த ஞானமே ஞானம் என்பர் என்று சொல்கிறார். எனவே அங்க பாச ஞானம்னு சொல்றதெல்லாம் உபச்சாரம், பாசத்துக்கு ஏது ஞானம், பாசச்சடம் அதுக்கு ஏது ஞானம், ஞானம் கிடையாது. அப்ப ஏன் ஞானம்போ, ஞானம் விளங்குவதற்கு கருவியாய் நிற்றலில். அப்போ அந்த ஞானம் எப்படி யார் உணர்த்துறா அப்படின்னா, இறைவன் பாசத்தின் மூலமாக பசுவுக்கு உணர்த்தும் ஞானமே பாச ஞானம். அப்போ பசு ஞானம் எது, இறைவன் அந்த பாசம் என்ற அந்த மீடியாவை நீக்கிட்டு அவன் ஆன்மாவுக்கு அந்த பாச மாயதனை உதறி எங்க வருது, எங்க கேட்ட ஞாபகம் வருதா, என்ன சார் ஞாபகம், மாயதனை உதறி பல்வினையை சுட்டு மலசாய அமுக்கி நேயத்தால் ஆன்மாவைத்தான் ஆனந்த வாரதியில்தான் அழுத்தல் தான். எந்த யார் பருவம் தான் ஆட்டம். ஆட்டம் எல்லாம் எங்க பாத்தீங்க? ஒரு ஆட்டத்தை உண்மை விளக்கம். நாதன் நடம், யாருடைய நடம்? நாதனுடைய நடம். எனவே அங்க அப்படி சொல்றார், ஞான நடனம். என்ன நடனம்? ஞான நடனம். எனவே அந்த இறைவன் இந்த ஆன்மாவின் பக்குவம் நோக்கி அந்த கருவிச்சார்பை நீக்குகிறான். கருவிச்சார்பை நீக்கி நேரடியா உணர்த்துறான். அப்ப இது என்ன செய்யுது ஆன்மா? அந்த ஞானம் தனக்கு சுதந்திரமாக விளங்கிய ஞானமாக எண்ணிக்கொள்கிறது, தன்னுடைய ஞானமாக எண்ணிக்கொள்கிறது. அதுதான் அருமையாக சொல்லுவார். இதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கணும்னா பெரிய புராணத்தில் சொல்றாரா இல்லையா? பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமாள் சொல்றார், எண்ணிலாண்டு எய்திய வேதா படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்ன நான்முகத்தால் கண்டான். அவன் படைத்த அந்த திலோத்தமய அவனே மயங்கி அந்த நான்கு முகங்களாலும் நான்கு திசையிலும் எங்க போனான்னு தேடுதான். யாரு? எண்ணிலாண்டு எய்திய கிழமை. ரொம்ப பிரமா பார்த்திருப்பீங்களா சினிமாக்கள் மற்றது மீடியால மறைச்ச தாடி மீசியோட வந்தாது யாரு? பிரமா. அது அவருக்கு அடையாளம், ட்ரேட்மார்க். அதனால அவன் அந்த வேதா தான் படைத்த அந்த திலோத்தமையை தேடுகிறான். ஆனா அவளிலும் நல்லாள், எவளிலும்? அவன் திலந்திலமாய் எடுத்து உருவாக்கினானே பெண்ணுக்குரிய லட்சணங்கள் எது இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு எள்ளளவு எள்ளளவு எடுத்து சேர்த்து உருவாக்கின பெண்ணு தான் திலோத்தமை. உத்தம குணங்கள் திலந்திலமாய் எடுத்து சேர்க்கப்பட்டதான் தில உத்தமை, திலோத்தமை என்று ஆயிற்று. அப்பேற்பட்டவளை காட்டிலும் ஒரு இன்னும் அழகா இருக்காள். ஏன் அப்படி அழகா இருக்கா? ஏமா அழகா இருக்கா? ஏன்னா இந்த பிரம்மா யாரு? ஆன்மவர்க்கம். பிரம்மா ஆன்மவர்க்கம். அவளின் நல்லாள் பூம்பாவை அது யார் படைச்சாத? சிவபெருமான் படைச்சாரு. பிறகு அவர் அவர் படைச்சா எப்படி இருக்கும்? விளங்குதான். எனவே ஒரு கட்டுற மாணவர் எழுதுறாரு, ஆசிரியரே ஒரு கட்டுற எழுதுனா ரெண்டும் ஒத்துருக்குமா? எப்படி சொல்ல முடியும் இல்லையா? எனவே அவர் செய்த தொழில் அது யாருக்கு படைப்பாரு? பெருமா நேரடி படைப்பு யாருக்கு? சாத்சா சிருஷ்டி யாருக்கு? விஞ்ஞானங்கள் இருக்கு, அது சுத்த சரீரம் இல்லையா? அப்ப உயர்ந்ததா தானே இருக்கும் இல்லையா? அதனால அவளிலும் நல்லாள் என்பால் புண்ணிய பதினாறு ஆண்டு பேர் பெறும் புகழி வேந்த. அவர் பதினாறு ஆண்டு, அதுதான் பதினாறு காரணம் சொல்றாரு அவதார நோக்கமா. புண்ணிய பதினாறு, ஒரு சும்மா கிடையாது, ஒவ்வொரு ஆண்டும் புண்ணியம். புண்ணிய பதினாறு ஆண்டு பேர் பெறும் புகழி வேந்தர். அந்த பெண்ணை பார்க்கிறாரு பூம்பாவைய, பூம்பாவை தெரியல. அவருக்கு யார் தெரியறா? பதினாறு வயது காலை யாரு? ஞான சம்பந்த கிழவனே அப்படி பார்க்கணும். ஆனா இந்த கட்டிடம் காலை எப்படி பார்க்கிறாரு? அவளிலும் நல்லாள். ஆனா அவற்றை எப்படி பார்க்கிறாரு? கண்ணுதல் கருணை வெள்ளம். ஆயிரம் முகத்தால் கண்டான், ஒரு முகம் என்னப்பா அவன் மேன் தெரியல, பெருமானுடைய கருணையே அந்த மேன்யானிக்கதா தெரியும். விளங்குதா? அப்போ இங்க சேக்கடார் பெருமான் சொல்கிறார், அந்த திலோத்தமை படைத்த பிரம்மா அவள் அழக பார்த்தவன் அவமயங்கினது மட்டும் இல்ல, அவன் இப்பேற்பட்டவளை நாம படைச்சிட்டமேனு தன்னை வியந்து கொண்டான். அவனுடைய ஆற்றலை அது யார் படைக்கிறது? சிவபெருமான் அவரிடம் இருந்து செய்கிறார். ஆனா இவன் என்ன செய்யறான்? சூப்பரா படைச்சிட்டமேனு தன்னை வியந்து கொண்டான். அதுதான் என்னது? பசிஞானம். விளங்குதா? அவன் படைச்சத இவர் படைத்ததாக எண்ணுது. அதுல இப்போ ஞான சம்பந்தர் சொல்றாரு, கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தால் கண்டார். அப்போ அந்த படைப்புல தன்னையே அங்க இல்லை, அவர் யார நினைக்கிறாரு? பெருமான. எனவே அதுதான் சிவஞானம். அதுக்கு பேர் தான் இதை ஞாபகம் வச்சுக்கிறது, பசிஞானம் சிவஞானம். உங்களுக்கு குழப்பம் வந்ததுன்னா இதுதான் நம்மை தெளிவிப்பது. எனவே இந்த ஆறாவது நூற்பாவில் இந்த பசுஞானம் என்பது திரிவு ஞானம், பாசஞானம் ஒன்னே இல்லை. அப்ப பசுஞானமும் என்ன ஞானம்? அது உண்மை ஞானம் இல்லை. அவனுடைய ஞானத்தை நம்முடைய ஞானமா கருதமா இல்லையா? அது போய் தானே. அதுவும் அப்ப சிவஞானம் மட்டும்தான் ஞானம். அதான் நன்றாக பெற நிறைந்த ஞானமே ஞானம். அது ஒண்ணுதான் ஞானம். ஏன்னா நமக்கு திருவருள் பயன், திருவருள் பயன் பதினைஞ்சாவது பாட்டு என்ன சொல்றாரு? பொறியின்றி ஒன்றும் புணராக புந்தி, ஒன்ன கூட அறிய முடியாத அறிவு. புந்திகள் அறிவு, புந்திக்கு அறிவு என்ற பெயர். அற நன்று, நன்றா இருக்கும், மாத்திக்கணும். அற நன்று ரொம்ப நல்லா இருக்குப்பா. வேறு உனக்கு அறிவு, ஆனா உனக்கு என்ன செய்ய முடியாது? கருவி இல்லாம ஒரு பொருளை கூட பேர் நடராஜன் நடக்கிறதுக்கு நாலு கம்பு வேணும். ஆனா உனக்கு பேர் என்ன பேரு? பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிதான் வைக்கிறாங்க ஞான பிரகாசம். ஞானம் யாவது திருப்தி. அது அப்படி நமக்கு அதுல இல்ல. இந்த கருத்தை சொல்ற உமாபதி அதுல நயத்தையும் சேர்த்து சொல்றா பாருங்க, அதுதான் நீங்க பார்க்கணும். அந்த கருத்தை சொல்லும் போது ஒரு கிண்டலா அதனால. அப்போ சிவபெருமானுடைய ஞானம் தான் உள்ளபடி ஞானம். தாராவது நூற்பாவில அந்த சிவசத்து அதனுடைய இயல்பு நமக்கு பெறப்படுகிறது. யாருக்கு இலக்கணம் வரும்போது பதி இலக்கணம் சொன்னா அது அங்க பெறப்படுகிறது. அதனால இப்ப நம்ம அசத்துக்கு சொல்லும்பொழுது உணர்வுரு எனின் அசத்து. எனவே அந்த பாசஞானம் பசுஞானம் இரண்டும் என்னது? குறை அறிவு. ரெண்டுக்கு என்ன பேரு? குறை அறிவு. அதனால் அறியப்படுவது எல்லாம் நிலையில்லாத பொருள் தான். அதனால அதெல்லாம் நிலை இல்லாமல் தான் நம்ம அசத்துங்கிறோம். அசத்துனா அதானே பொருள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நிலை இல்லாத பொருளை தான் நம்ம சொல்றோம் அசத்து. எனவே அந்த அறிவினால் அறியப்படுவது எல்லாம் அசத்து என்று ஒரு வரையறை. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, எவ்வகையாலும் அறியவே முடியாது என்றாலும் அது என்னது? அசத்து. ஆக அப்போ இப்ப இந்த கேள்வி எதுக்கு வைக்கிறாருன்னா, நம்ம அஞ்சாம் நூற்பாவில இருந்து ஆறாம் நூற்பாவுக்கு போகும்போது அங்க ஒரு ஆசங்கை எழுப்பினாரா இல்லையா? அப்ப சிவத்தை ஆன்மா அறியவே செய்யாதோ அப்படின்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? அதனால இறைவனை அறிய முடியும், இறைவனை அறிய முடியும் என்பது சொல்லுகிறார். அப்ப எதனால் அறிய முடியும்னா, எதனால் அறிய முடியும், எனவே அது சிவஞானம். அதனால என்ன சொல்றாரு, அது சத்துக்கு வரையறை சொல்லும் பொழுது இது அப்படியே மாத்துறாரு. அப்ப சத்துனா என்னது அப்படின்னா, குறையறிவுக்கு எட்டாமல் நிற்பது, குறையறிவுக்கு எட்டாமல் நிற்பது, உணர் குருவுக்கு எட்டாதது. அதனால அது என்னது, சித்துப்பொருள். அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் சித்துப்பொருள், அறிவு பொருள். அப்புறம் நிறையறிவு, நிறையறிவு இது சிவஞானம், அதுக்கு எட்டுவதனால் அது உள்பொருள், சத்துப்பொருள். எனவே அந்த சிவபெருமான் எப்படி இருக்கிறான், குறையறிவுக்கு அப்பால நிற்கிறான், சிவஞானத்துக்கு எட்டுவதா நிற்கிறான். அப்படி அவன்கிட்ட அந்த ரெண்டு தன்மை இருப்பதனால அவன் என்ன சொல்றோம், குறையறிவுக்கு எட்டாமல் இருப்பதனால சித்து என்றும், நிறையறிவுக்கு எட்டுவதனால சத்து என்றும், சித்து சத்து அல்லது சிவசத்து. இங்க சிவசத்து என்றது வடநூல் முடிவு, அது வடநூல் முடிவு இலக்கணம், வடமொழி இலக்கண பிரகாரம் அது ரெண்டும் புணர்ந்திருக்கு. தமிழ் மாதிரி எப்படி சிவச்சத்துன்னு வரணும், இந்த ஒற்று இரட்டியாமையால் என்னது அது வடநூல் முடிவு சிவசத்து. நமக்கு இங்க ஆறாம் நூற்பாவில் பதியினுடைய இலக்கணம் பெறப்பட்டது. அப்போ இந்த ஆறாம் நூற்பாவில் பதியினுடைய இலக்கணம் பெறப்படவே அங்க என்ன ஒரு பாக்கி இருக்கு, ஆறாம் நூற்பாவில் ஏன்னா அதுக்கு அந்த ஆறாம் நூற்பாக சொல்லும் போதே முனிவர் அதுக்கு தோற்றுவாய் செய்யும் பொழுது சதசத்தின் பேராகிய சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் என்று அதுக்கு அப்படி சொல்வார். ஏன்னா அங்க ரெண்டு பொருளை சொல்லிட்டா ஒரு பொருள் விட்டு போச்சா இல்லையா, ஒரு பொருள் விட்டு போச்சா இல்லையா, எனவே எது விட்டு போச்சு, பாசத்தை சொல்லிட்டாரு, பதிய சொல்லிட்டாரு. பசுவங்க பசு எந்த கேட்டகரின்னு சொல்லல, சொல்லல இல்லையா, ரெண்டுதான் சொல்லிட்டாரு. எனவே அசத்தாகிய உலகத்தை சொல்லிட்டாரு. உலகம் எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்ட அசத்து, இரண்டு நிலையிலும் அசத்து. எந்த இரண்டு நிலை, எந்த இரண்டு நிலை, உலகம் காரண நிலை காரிய நிலை என்ற இரண்டு நிலையிலும் அசத்து, சிவம் இரண்டு நிலையிலும் சத்து, ஏனைய மாய கண்மம் போன்றதெல்லாம் காரண நிலையில சத்து காரிய நிலையில அசத்து. எனவே இதை எப்படியெல்லாம் கிளாசிஃபை பண்றாருன்னா, உலகம் அது இரண்டு நிலையில அசத்து, மற்ற ஆணவம் கண்மம் ஆகியெல்லாம் அது எப்படிப்பட்டது, அது சடசத்து, அது என்ன சடசத்து, இறைவன் சிவசத்து. அப்ப ஆன்மா, ஆன்மா அது வெஞ்சு வெயில், அது ஒண்ண இந்த சொல்லல. அதனால இங்க அந்த ஆறாம் உற்பாவுக்கு புறநடையாக, ஆறாம் உற்பாவின் புறநடையாக எழுவதுதான் ஏழாவது நுட்பா. புறநடைனானது எதுக்கு புறநட, என்ன புறநட, சூத்திர புறநடை, சூத்திர புறநடை.